الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين وعلى آله وصحبه أجمعين، أما بعد. சென்ற வாரம் ஒரு மிக முக்கியமான ஒரு ஹதீஸ் நாங்க பார்த்தோம். அந்த ஹதீஸ் ஆனது பொறுமைய வலியுறுத்தக்கூடிய ஒரு ஹதீஸ், பொறுமை என்ற அந்த பாடத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஹதீஸ்களில் அதுவும் ஒன்று. இன்றைய தினமும் அடுத்த ஹதீஸ், சென்ற வாரம் பார்த்தது 43வது ஹதீஸ், இன்றைய தினம் 44வது ஹதீஸ் நம்ம பார்ப்போம். وعن أنس رضي الله تعالى عنه قال أنس رضي الله تعالى عنه أبرخل قرغل آخر كان ابن لأبي طلحة رضي الله تعالى عنه يشتكي أبو طلحة رضي ஒரு நோய் வாய்ப்பட்ட ஒரு மகன் இருந்தார். فخرج அபூ தல்ஹா எங்கோ ஒரு பிரயாணம் சென்றிருந்தார். பக்குவிதொத்தபி அந்த நோய் வாய்ப்பட்ட மகன் அவர் பிரயாணத்தில் இருந்த பொழுது மரணித்து விட்டார். பலம்மா ரஜா அபூ தல்ஹா பிரயாணத்திலிருந்து வீட்டுக்கு திரும்பி வந்த பொழுது கால் மா ஃபஅல இப்னி, மகனுடைய நிலைமை இவ்வாறு இருக்கிறது என்பதை பற்றி விசாரிக்கிறார். யாதத்தில் தனது மனைவி இனத்து காலத் உம்மு சுலைம் வகிய உம்மு கபி, உம்மு சுலைம் அந்த அபூ தல்ஹாவுடைய மகனின் தாயான உம்மு சுலைம் என்று சொல்லக்கூடிய அபூ தல்ஹாவின் மனைவி அவர்கள் கூறினார்கள் குவ அச்சனுமாக்கார், அவர் முன்னால் இருந்த நிலைமையை விட தற்பொழுது நிலைமை சீராக இருக்கிறார். فقربت اليه العشاء فتعشى, குழந்தை மரணத்திருக்கிறது அன்றைய தினம், அன்று இரவுதான் அவர் வீட்டுக்கு திரும்புகிறார். வந்தவர்களிடத்திலே மகன் எப்படி இருக்கிறார் என்று கேட்டதற்கு இருந்த நிலைமையை விட சீரான நிலையில் அவர் இருக்கிறார் என்று பதில் கூறுகிறார்கள். அதன் பிறகு فقربت اليه العشاء فتعشى, இரவு உணவை மனைவியார் கணவருக்கு பரிமாறுகிறார்கள், இரவு உணவையும் சாப்பிடுகிறார். சும்மா அசாபம் என்கிறார். அதன் பிறகு அவர்கள் இருவரும் சாம்பத்திய உறவில் ஈடுபடுகிறார்கள். பலம்மா கரு, சாம்பத்திய உறவு முடிந்ததன் பிறகு காலம் மனைவி கூறுகிறார்கள் வாரு சபி, மகன் பிறந்து விட்டார், அவரை நல்லடக்கம் செய்யுங்கள். فلما أصبح أبو طلحة أتى رسول الله صلى الله عليه وسلم فأخبره قال يا ندم رسول الله صلى الله عليه وسلم أرهد لي من ذي نرمز لسيدي فرجس الفراك فقال أقول رسول الله صلى الله عليه وسلم أرهد لك شرناك تعرستم الليلة إن تقرون إنجل ونرقود نيرخلا قال نعم أذنك ஆம் யா ரசூலுல்லாஹ், நாங்கள் ஒன்று கூறினோம். கால் அல்லாஹும்ம பாரிக் லஹுமா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வாறு கேட்டுவிட்டு அல்லாஹு தஆலா அவர்கள் இருவருக்கும் அருள் பாலிக்கட்டும் என்று சொல்லி பிரார்த்தனை செய்கிறார்கள். ஃவலதத் குலாமன் ஃபகால லி அபூ தல்ஹா இஹ்மிலஹு ஹத்தா தாதி பிஹி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பிறகு அபூ தல்ஹாவுடைய மனைவி உம்மு சுலைம் கருத்தரித்து குழந்தையை பெற்றிருக்கிறார்கள். அதன் பிறகு அபூ தல்ஹா கூறுகிறார்கள் குழந்தையை கொண்டு செல்லுங்கள். யாரிடம் குழந்தையை கொடுத்து அனுப்பினார்களோ அவரிடத்தில் சில பேரீச்சம் பழங்களையும் கொடுத்து அனுப்புகிறார். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கொண்டு சென்ற அந்த வேளையில் ஃபகால் அமஹு ஷை, குழந்தையோடு சேர்த்து ஏதாவது கொண்டு வந்திருக்கிறீர்களா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள். கால் நஹம் தம்ராதுன் ஃபஅஸலஹ அன்னபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபவலாஹா ஸும்மா அகதஹா மின் ஃபீஹி ஃபஜஅலஹா ஃபீ ஃபீ ஸபி ஸும்மா ஹன்னகஹு வஸம்மாஹு அப்துல்லாஹ். அப்ப அந்த கொன்று அந்த பிரித்தம்பளத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இழைத்து தனது அந்த அவர்களுடைய அந்த அருள்மிக்க அந்த வாயினால் அதனை நன்றாக மென்று அதிலிருந்து சிலரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரலினால் இழுத்து அந்த குழந்தையின் வாயிலே வைத்து நாவிலே அவ்வாறு தடவிவிட்டு அந்த குழந்தைக்கு அப்துல்லா என்று பெயரும் சூட்டினார்கள். இந்த ஹதீஸை இமாம் நவவி அவர்கள் தனது இந்த ரியாது சாலிஹீன் என்ற அந்த புத்தகத்திலே 44வது ஹதீஸாக பொறுமை பற்றிய பாடத்திலே பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த ஹதீஸை இமாம் புகாரி அவர்களும் தனது கிரந்தத்திலே பதிவு செய்திருக்கிறார்கள். இமாம் முஸ்லிம் அவர்களும் தனது கிரந்தத்திலே பதிவு செய்திருக்கிறார்கள். அதன் பிறகு இன்னொரு செய்தியை நாங்கள் குறிப்பிடுகிறார்கள். வஃபி ரிவாயத்தின் இல் புகாரி, இமாம் புகாரி அவர்களுடைய ஒரு அறிவிப்பில் காலை இப்னு உயைனா, இப்னு உயைனா சொன்னதாக குறிப்பிடுகிறார்கள். பகால ரஜுலும் மேல் அன்சார், இப்னு உயைனாவிடத்தில் அன்சாரிகளைச் சேர்ந்த ஒருவர் ஒரு செய்தியை கூறுகிறார். ஃபரஐது திஸ்அத அவுலாதின் குல்லுஹும் கத் கரஉல் குர்ஆன யானி மின் அவுலாதி அப்துல்லா அல் மௌலூத். எந்த குழந்தைக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்துவிட்டு அப்துல்லா என்ற பெயரும் சூட்டினார்களோ அந்த குழந்தைக்கு 6 ஆண்மக்கள் இருந்தார்கள், அவ்வளவு பேரும் குருவாரின் மனம் செய்திருந்தார்கள். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த துஆவின் பரக்கத்தினால் ஏற்பட்ட ஒரு பெருமை. அப்ப இதே கருத்தை தரக்கூடிய ஒரு ஹதீஸை இமாம் முஸ்லிம் அவர்கள் இன்னொரு அறிவிப்பிலே பதிவு செய்திருக்கிறார்கள். நாம் வாசித்து காட்டிய இந்த உள்ளடக்கத்தோடு சேர்ந்து இன்னும் சில செய்திகளையும் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். அதாவது கணவன் வீட்டுக்கு வந்த பொழுதும் குழந்தை மரணித்திருந்தது. அப்பொழுது உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் வீட்டாரிடத்திலே சொல்கிறார்கள், இந்த செய்தியை மகன் மரணித்த செய்தியை தயவு செய்து யாரும் அபூ தல்ஹாவிடத்தில் கூறிவிடாதீர்கள், நான் இது பற்றி எடுத்து சொல்லுகிறேன் என்கின்ற செய்தி அதில் அதிகமாக இடம்பெற்றிருக்கிறது. அதே போன்று அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பொறுத்தவரையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கு சென்றாலும் அக்ருஜு மா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா ஹர், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கு அவர் வெளிக்கிளம்பி விட்டால் அவரோடு நானும் வெளிக்கிளம்பி விடுவேன். அவர் இங்காவது சென்று திரும்பி வந்தால் அவரோடு சேர்ந்து நானும் திரும்பி வருவேன் என்று செய்தியும் வந்து அங்கு மேலதிகமாக குறிப்பிட்டு இருக்கிறார்கள். இந்த ஹதீஸை பொறுத்தவரையில் ஆண்களுக்கும் அதே நேரம் பெண்களுக்கும் நிறைய படிப்பினைகளை இந்த ஹதீஸ் எமக்கு சொல்லுங்கள். முதலாவதாக நாங்கள் இந்த ஹதீஸிலிருந்து பார்க்க வேண்டிய விஷயம், அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள். அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் யாரு? அனஸ் இப்னு மாலிக். அனஸ் இப்னு மாலிக் அவர்கள் தான் இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள். இந்த அனஸ் இப்னு மாலிக்கினுடைய தாய் தான் உம்மு சுலைம். எனவே மாலிக் மௌத்தானத்துக்கு பிறகு அபு தல்ஹா உம்மு சுலைமை திருமணம் செய்திருக்கிறார்கள் என்கின்ற செய்தி இந்நேரத்தில் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு செய்தி. எனவே அந்த அப்துல்லா என்று யாருக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெயர் சூட்டினார்களோ, எந்த குழந்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினால் தஹனீக் என்று சொல்லி அந்த வாயிலிருந்து அவர்கள் மென்ற அந்த ஈட்டம்பளத்தை நாவில் வைத்து தரவப்பட்டார்களோ, அந்த அப்துல்லா என்கின்ற குழந்தை அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு சகோதரன். ஆனால் இவருடைய தந்தையும் வேறு தந்தையும். அப்ப இந்த அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தனது தாய்க்கு நடந்த இந்த ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தியையும், தனது தாய் என்ப செல்ல தாயான அந்த உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடிய அந்த தாயானவள் பொறுமையின் சிகரத்தை எட்டியவராக இருந்தார் என்பதனையும், கணவனோடு எவ்வாறு நிதானமாக எல்லா நிலைமைகளிலும் நடந்து கொள்ளக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதனையும் கவனித்த இந்த அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மறக்காமல் இந்த செய்தியை எனக்கு பதிவு செய்து தந்திருக்கிறார்கள். இந்த இடத்துல பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒரு பிரயாணத்தில் இருக்கிறார் அபூ தல்ஹா. அபூ தல்ஹா வீட்டிலிருந்து வெளியாகி போகிற நேரத்தில் தனது மகன் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார். பிரயாணத்திலிருந்து திரும்பியவுடன் முதலாவதாக அவர் கேட்கிறாரு, என்ன மகன் நிலைமை எப்படி இருக்கு? அதற்கு மனைவி உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஒரு நிதானமாக இரண்டு கருத்துப்படக்கூடிய அளவுக்கு என்ன சொல்லுகிறார்கள், இருந்ததை விட நிம்மதியாக சீராக இருக்கிறார் மகன். அப்ப அபூ தல்ஹா நினைக்கிறார் மகனுக்கு நோய் சரி வந்து விட்டது போலும், எனவே அவர் நன்றாக இருக்கிறார் என்கின்ற எண்ணத்தில் இவர் சர்வசாதாரணமாக இருந்து விடுகிறார். பிறகு மனைவி உம்மு சுலைம் கவலையெல்லாம் மனதுக்குள்ளே குறைத்துக் கொண்டு கவலையின் கீற்றுக்கள் கூட முகத்தில் தெரியாத அளவுக்கு தன்னை அலங்கரித்துக் கொண்டு அன்றைய இரவு தனது ஆசை கணவன் கண்ணியத்துக்குரிய கணவன் வெளியிலே இருந்து வந்திருக்கிறார், நிறைந்த பயணத்தை முடித்துக் கொண்டு வீடு திரும்பி இருக்கிறார். அந்த நேரத்தில் குழந்தை மரணித்து செய்தியை கூட அவருக்கு சொல்லி நாங்கள் வந்து அந்த களைப்போடு கவலையையும் அதிகரித்துவிடக் கூடாது என்கின்ற எண்ணத்தில் அதனை மறைத்து வந்தவரை அழகாக வரவேற்று அவருக்கு அழகான முறையில் பதிலையும் கூறி அன்று பசியோடு வந்திருப்பார். எனவே பசி ஆற்றுகிறார்கள், இரவு உணவு கொடுக்கப்படுகிறது. வலிமையாக இருப்பதை விட அன்றைய தினம் தன்னை அழகாக அலங்கரித்துக் கொண்டு தனது கணவனுடைய ஆசையை சேர்க்கிறார்கள். இது அனைத்தும் முடிந்த பிறகுதான் விஷயத்துக்கு வருகிறார்கள். என்ன அந்த முஸ்லிம் முஸ்லிம்ல இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸை நான் சில செய்திகளை மட்டும் குறிப்பிட்டேன். அதுல அவர்கள் இன்னொரு செய்தியும் முஸ்லிம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். என்னவென்று சொன்னால், இதெல்லாம் முடிந்ததன் பிறகு உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கவனத்தில் கேட்கிறார்கள், யா அபா தல்ஹா, அபூ தல்ஹாவே, அரஅய்த லௌ அன்ன கௌமன் ஆரு ஆரியதஹும் அஹல பைத்தின் ஃபதலபு ஆரியதஹும் அலஹும் அலஹும் அம் யம்னஹும் கால் லா. ஒரு புரியுங்க பாருங்க, அந்த அவர்களுடைய அந்த உறவு முடிந்ததன் பிறகு அன்றைய இரவிலே அவர்கள் அந்த உறவை முடித்து விட்டதன் பிறகு நேரடியாக கூட விஷயத்துக்கு வராமல் அவர்கள் எப்படி கேட்கிறார்கள் என்று சொன்னால், யாராவது ஒரு இடத்திலிருந்து ஒரு பொருளை பெற்று வந்து பயன்படுத்துகிறார்கள், யாரா என்று சொன்னால் எதற்கு பயன்படுத்துவது? உதாரணமாக நாங்கள் ஒரு லைப்ரரி இருக்கும், ஒரு வாசக சாலை, அதில் இருந்து ஒரு புத்தகத்தை நாங்கள் எடுத்துச் செல்வோம் படிப்பதற்காக. இதுக்கு என்ன சொல்றது? இரவல் எடுத்தல். யாராவது ஒரு சமூகத்திலிருந்து ஏதாவது ஒரு பொருளை ஒருவரோ அல்லது யாரோ இரவல் எடுத்து வந்திருந்தால் அந்த இரவல் எடுத்த பொருளுக்கு சொந்தக்காரர்கள் அந்த இரவல் பொருளை திருப்பி கேட்டால் அதனை திருப்பி கொடுக்க வேண்டுமா கூடாது? கண்டிப்பா கொடுக்கணும். அப்ப அபூ தல்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், கண்டிப்பாக திருப்பி கொடுத்துதான் ஆக வேண்டும். அப்பொழுதுதான் சொல்லுகிறார்கள் அல்லாஹு தஆலா மகனை எடுத்துக்கொண்டார். அப்ப இந்த சம்பவத்தை நன்றாக நாங்கள் ஆழமாக கவனிக்க வேண்டும். இந்த சம்பவத்தை பொறுத்தவரையில் நம் எல்லோருக்குமே வந்து நிறைய படிப்பினை இருக்கிறது, அதே நேரம் நிறைய சட்டங்களை கூட இந்த சம்பவம் இந்த ஹதீஸ் வாயிலாக நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. எனவே நாங்கள் வீட்டுக்கு வந்தால் முதலாவதாக நாங்கள் வீட்டில் நலம் விசாரிக்கிறோம். நீண்ட பயணமாக இருந்தால் ரொம்ப நாளைக்கு பிறகு நாங்கள் வீட்டுக்கு திரும்பினால் நாங்கள் முதலாவதாக நலம் விசாரிக்க வேண்டும். வீட்டில் குழந்தைகள் எப்படி இருக்கிறார்கள், மற்ற நம்ம உறவினர்கள் எப்படி இருக்கிறார்கள், இது முதலாவது ஒரு பண்பு என்பதனை இந்த ஹதீஸ் எமக்கு எடுத்து காட்டுகிறது. இரண்டாவதாக வீட்டில இருக்கக்கூடிய மனைவியை பொறுத்தவரையில, வீட்டுக்காரியை பொறுத்தவரையில, வீட்டுக்கு அரசியாக இருக்கக்கூடிய அந்த இல்லத்தரசியை பொறுத்தவரையில், அந்த இல்லத்தரசியானவள் எல்லா நிலைமைகளிலும் மிகவும் நிதானமாக இருக்க வேண்டும். எந்த ஒன்றையும் எடுத்தோம் கவிழ்த்தோம், எந்த ஒன்றையும் சிறிதாக இருந்தாலும் அதனை பெட்ரோல் ஊற்றி பற்ற வைப்பது போன்று உடனடியாக பற்ற வைப்போம் என்று இருக்காமல் நிதானமாக எல்லா விடயத்தையும் அவர்கள் கையாள வேண்டும் என்பதில் இந்த ஹதீஸ் நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. அப்ப உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை பாருங்க, மகன் இறந்து இருக்கிறார்கள், வீட்டிலே மரணித்தவர்களாக வந்த தனது கணவனை வரவேற்றவர்கள் நான் சொன்னது போன்று சிலையிடையாக ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். எப்படி அவர் கேட்கிறாரு மகன் சுகமடைந்து விட்டாரா என்கின்ற எண்ணத்தில், அல்லது தற்பொழுது அவருடைய உடல்நிலை எப்படி இருக்கிறது என்பதாகத்தான் கேட்கிறார்கள். இவர்கள் கொடுத்த பதில் எப்படி பதில்? இவர்கள் நினைத்தது ஒன்று, அவர் விளங்கியது ஒன்று. அப்ப இரண்டு கருத்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். இப்படி பயன்படுத்தலாமா? உள்ளொன்று நினைத்து புறமொன்று பேசுவதற்கு ஒன்று அல்லாமல், நாமல் ஒன்று நினைப்போம், அவர் எம்மிடத்திலே கேள்வி கேட்டவர் வேறொன்றை விளங்கிக் கொள்வார். இப்படி இரண்டு கருத்துப்பட பேசலாமா என்கின்ற ஒரு கேள்விக்கு எழுப்பி, இந்த ஹதீஸுக்கு விளக்கம் தரக்கூடிய இமாம் அவர்கள் தெளிவாக சொல்லுகிறார்கள், அவ்வாறு பேச முடியும். எப்படி பேசுவது என்று சொன்னால், எப்படி இக்கட்டான சூழ்நிலைகள் வருகின்ற பொழுது, சேதம் ஏற்படுகின்ற பொழுது, பாவம் இல்லாத ஒன்றை சொல்ல விரும்பினால் அப்படி பேசலாம். உதாரணமாக ஒருவரிடத்திலே பணம் இருக்கிறது, அந்த பணத்தை இன்னொரு இடத்தில் கொண்டு வந்து ஒப்படைக்கிறார், இதனை பாதுகாத்து நீங்கள் தர வேண்டும், எனக்கு பின்னால் நிறைய எதிரிகள் இருக்கிறார்கள், என்னிடம் பணம் இருக்கிற விஷயமும் அவர்களுக்கு தெரியும், எனவே எந்த இருக்கக்கூடிய பணத்துக்கு எந்த விதமான பாதுகாப்பும் கிடையாது, நீங்கள் தான் பொருத்த மாணவர்கள், இதனை பாதுகாத்து தாருங்கள். நம்ம அந்த பணத்தை வாங்கி வச்சிருக்கிறோம், அந்த நம்மளுடைய பணம் இருக்கக்கூடிய செய்தி அவர்களுக்கு தெரியும், நம்மை தேடி வருகிறார்கள், வந்து கேட்கிறார்கள் என்னுடைய பணம் ஒன்று இருக்கிறார். நம்ம சொல்றோம் இன்னாரு கொடுக்க வேண்டிய பணம் எனக்கு 5% கூட இல்லை. வந்தவன் நினைக்கிறான் சரி அப்படி பணம் ஒண்ணுமே இல்லை போயிடுறேன். நம்ம சொன்னது என்ன நோக்கத்துல, அவருக்கு கடன் வாங்கியோ அல்லது ஏதாவது சுயமாக உபர பணத்திலிருந்து கொடுக்க வேண்டிய ஏதாவது இருக்க வேண்டும், இவர் குறிப்பிட்டவர் சொல்லுகிறார் அவருக்கு கொடுக்க வேண்டிய தொகை எனக்கு எதுவும் கிடையாது. வந்த நினைக்கிறாரு இவர் எடுத்தது நேரத்தில் கொடுத்து முடிச்சுட்டாக்கும் இல்ல அல்லது எதுவுமே பணம் இல்லையாக்கும் என்று போயிட்டார். அப்ப இந்த அடிப்படையில் பேசலாம், இது இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்டது. ஏன்னா இந்த சம்பவத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போய் சொல்லுகின்ற நேரத்தில் எப்படி பேசுவது, சேவை ஏற்படுகின்ற பொழுதும் இவ்வாறு பேசுவது இஸ்லாத்தில் தடுக்கப்பட்ட ஒன்றாக இருந்தால் நிச்சயமா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடத்துல அதனை சுட்டி காட்டி இருப்பார்கள். இது ஒன்று. அடுத்தது வீட்டில் யாராவது மரணித்திருக்கக்கூடிய நேரத்தில் நெருங்கிய உணர்வுடைய உறவினர்களுக்கு உடனடியாக சொல்ல வேண்டுமா என்கின்ற விடயத்தில் நாங்கள் நிதான போக்கை கை கொள்ள வேண்டும் என்பதை இந்த ஹதீஸ் சுட்டிக்காட்டுகிறோம். மிகவும் நெருங்கிய உறவினராக இருந்தாலும் சரி, தந்தையாக இருந்தாலும் சரி, தாயாக இருந்தாலும் சரி, குழந்தைகளாக இருந்தாலும் சரி, அவருடைய மனோநிலையை கவனத்தில் கொண்டுதான் அந்த செய்தியை சொல்ல வேண்டும். அதுவும் சொல்லுகின்ற நேரத்தில் நிதான போக்கை கைப்பிடிக்க வேண்டும் என்பதனை இந்த ஹதீஸ் நமக்கு உணர்த்துகிறது. சுபஹானல்லாஹ், உம்மு ஸுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் இந்த விடயத்தில் எங்கோ போயிருக்கிறார்கள், ஒரு ஆணுக்கு இல்லாத துணிச்சல் அந்த உம்மு ஸுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு இருந்திருக்கிறது. பொதுவாக பெண்களை பொறுத்தவரையில் இழப்புகளை தாங்க முடியாதவர்கள், அதுவும் குறிப்பாக தான் பெற்று பாலூட்டி வளர்த்து ஆளாக்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த பாசத்தின் பிரதிபலிப்பாக இருக்கக்கூடிய அந்த குழந்தையை வந்து மரணித்திருக்கிறது, அப்பொழுது கூட அவர்களுக்கு எந்த அளவுக்கு பொறுமை இருந்திருந்தால் அந்த கவலை அவர்கள் வந்து உள்ளத்திலேயே வந்து மறைத்து வைத்திருப்பார்கள். அப்ப இப்படி உம்மு ஸுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மிகவும் நிதானமாக எந்த ஒரு போக்கையும் அணுகக்கூடியவர்களாக இருந்து எமக்கு பாடம் சொல்லி தருகிறார்கள். அப்ப இந்த ஹதீஸை பொறுத்தவரையில தெளிவாக பொறுமை என்று சொன்னால் இவ்வாறு இருக்க வேண்டும், எந்த இடத்தில் எல்லாம் பொறுமையை கைக்கொள்ள வேண்டும் என்பதனை தெளிவாக எமக்கு எடுத்துக்காட்டுகிறது. அடுத்தது பாருங்க, துக்காரமான செய்தி ஒன்று எமது வீட்டில் நடந்து இருந்தாலும் அந்த நேரத்தில் ஆகமாக்கப்பட்ட ஒரு சந்தோஷகரமான ஒன்றை நம்ம விரும்பினால் என்ன செய்யலாம், அதனை செய்யலாம், அனுபவிக்கலாம், அது குற்றமாக ஆகாது. ஆனா இதுக்கு எதிராக, நேர எதிராக நம்ம ஊர்களில் ஏதாவது ஒன்று கடந்து விட்டால், வீட்டில் ஒரு மரணம் அடைந்து விட்டால், அல்லது குடும்பத்தில் தூரத்தில் யாராவது ஒரு மரணத்தை விட்டால், அல்லது பெரிய ஒரு இழப்பு ஏற்பட்டிருந்தால், அன்றைய தினம் யாருடைய முகத்திலும் சந்தோஷக்களை கண்டிருக்காங்க, துக்கத்தை கொண்டாடலாம், அனுபவிக்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட தனது மகன் இப்ராஹிம் அவர்கள் மரணித்த நேரத்தில் அழுது இருக்கிறார்கள், கண்ணீர் வந்திருக்கிறது. அப்பொழுது சஹாபாக்கள் கேட்கிற யார சொல்லா, நீங்க கூட அனுகிறீர்களா? அதுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இது வந்து ஏனைய அழுகை கிடையாது, சாதாரணமாக அந்த அன்பின் காரணத்தினால் வெளிப்படக்கூடிய அழுகை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அப்ப இந்த இடத்துல அழுகையை பொறுத்தவரையில் இந்த ரெண்டையும் வைத்து ஒப்பிட்டு பார்த்தோம் என்று சொன்னார். உம்முத்துல ரலி அல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அழகே இல்லை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுகிருக்கிறார்கள். உம்மு சுலைம் ரலி அல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் இவ்வாறு நடந்து கொண்டதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேசித்திருக்கிறார்கள், விரும்பியிருக்கிறார்கள். அப்ப இந்த ரெண்டு நிலைப்பாட்டை ஒப்பிட்டு பார்த்தால், ஒருவர் தன்னால் அழ ஏழுமாக இருந்தால் அழகோடு அழ வேண்டும், இல்ல அவன் அழுகையை கூட ஒருவர் பொறுத்துக் கொள்ள முடியுமாக இருந்தால் அவ்வாறு பொறுத்துக் கொள்வதும் அவருக்கு இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்டது என்பது தெளிவாகிறது. ஆனால் நமது நாடுகளை பொறுத்தவரையில ஒரு குழந்தை மரணிக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், கையிலேயோ காலிலேயோ ஏதாவது வெட்டுப்பட்ட போதும் குறிப்பாக பெண்கள் வந்து அவங்களோட தலைபோன மாதிரி பேருக்கு அனுமதி பார்க்கிறோம். அதே நேரம் யாராவது மரணித்து விட்டா, குழந்தைகள் மரணித்து விட்டா, குறிப்பாக பெண்கள் தங்களுடைய ஆடைகளை வந்து சரியாக போட்டுக் கொள்வது கிடையாது, பல நாட்களாக அழுதை துளைப்பது, தலைவிரி கோலமாக வந்து காட்சி கொடுப்பது, போலாமைக்கு ஒப்பாரி வைத்து அழுவது, போலாமைக்கு இன்னும் பல இல்லாத கொள்ளாத எத்தனையோ வார்த்தை பிரயோகங்களை வந்து அவர்கள் கூறி கூறி அழைப்பது. அந்நிய மனசுல பார்த்தவங்க சொன்னா, தாங்களும் அழுது வீட்டாக்களும் அழுது போலாமைக்கு கூலிக்கு மாறிக்கக்கூடிய பெண்களை வந்து அழைத்துக் கொண்டு வந்து ஒப்பாரி வைக்க சொல்வார்கள். இவற்றை பொறுத்தவரையில் இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கிறது, இவ்வாறு அழுவதனை இஸ்லாம் வந்து வன்மையாக கண்டிக்கிறது. கன்னத்தில் அரைந்து கொள்வது, ஆடைகளை வந்து பித்துக் கொள்வது, இவைகள் எல்லாம் வந்து வன்மையாக கண்டிக்கப்பட்ட விடயங்களாகும். எனவே எப்படித்தான் ஒரு கடுமையான உள்ளத்தை உடுக்கக்கூடிய ஒரு சம்பவம் நிகழ்ந்தாலும் அதை நாங்கள் பொறுமையாக எதிர்கொள்ள வேண்டும் என்பதனை இந்த ஹதீஸ் நமக்கு எடுத்து காட்டுகிறது. சுபஹானல்லாஹ், அந்த அடிப்படையில் தான் உம்மு சுலைம் ரலி அல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் தங்களுடைய மகன் இறந்த நேரத்தில் பொறுமையை கைப்பற்றுகிறார்கள். அப்ப உம்மு சுலைம் ரலி அல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க பாருங்க, என்ன அழகா வந்து விஷயத்தை அபு தல்ஹா ரலி அல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்றாங்க. இரவு உணவு கொடுத்துட்டு அதன் பிறகு வந்து அவர்கள் கூட நினைக்கிறார்கள், அந்த கூடுவதற்கும் மறுக்காமல் இடம் கொடுத்து விட்டு பின்னர் தான் விளையிட்டு வருகிறார்கள். பொதுவாக ஒரு நீண்ட பயணம் போய்விட்டார் வீட்டிலிருந்து, அவர் திரும்பி வருகின்ற நேரத்தில் மனைவியிடம் நிறைய அன்போடு பாசத்தோடு ஆசையோடு வருவார். அப்ப அவருடைய எதிர்பார்ப்புகள், அவர் உள்ளத்தில் இருக்கக்கூடிய உணர்வுகளுக்கு கண்டிப்பாக ஒரு வழிகால் தேவை. அதனை சுபஹானல்லாஹ் எவ்வளவு துல்லியமாக அறிந்து வைத்திருக்கிறார்கள் உம்மு சுலைம் ரலி அல்லாஹு தஆலா அன்ஹா. எனவே அவர் தனது கணவனை முழுமையாக ஒரு பெண் அறிந்து வைத்திருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு உதாரண புரட்சியாக, ஒரு மனுஷியாக உம்மு சுலைம் ரலி அல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் திகழ்ந்திருக்கிறார். எனவே கணவன் மனைவியை பொறுத்தவரையில மனைவியானவள் கணவனுடைய உணர்வுகளை மதிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், மனைவியானவள் கணவனுடைய நிலைப்பாட்டை முழுமையாக உள்வாங்கியவளாக இருக்க வேண்டும், கணவனை பொறுத்தவரையில் ஏ டு ஜெட் வந்து முழுமையாக தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அதே போன்றுதான் கணவனை பொறுத்தவரையில் மனைவியுடைய உணர்வுகள், அவருடைய நிலைமைகள், அவருடைய தன்மைகள், அவர்கள் எந்த நேரத்தில் எப்படி இருப்பார்கள் என்கின்ற எல்லாவற்றையும் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் என்பதனையும் இந்த ஹதீஸ் வாயிலாக நாங்கள் தெரிந்து கொள்கிறோம். பிறகு இவர்களுடைய அந்த தாம்பத்திய உறவு முடிந்ததன் பிறகு அடுத்தபடியாக எப்படி அணுகிறார்கள் பார்த்தீங்களா? முஸ்லீமில் வரக்கூடிய அந்த ஹதீஸ் அறிவிப்பு ஒரு அழகான ஒரு பேணிகையை முன்வைக்கிறார்கள். எப்படிப்பட்ட பேணிகை? இந்த இரவலுக்கு வாங்கக்கூடிய ஒரு பொருள் பற்றிய ஒரு பேணிகை. யாரிடமிருந்தாவது ஒருவர் ஒரு இரவலுக்கு ஒரு பொருளை வாங்கி அந்த பொருளுக்கு சொந்தக்காரர் மீண்டும் திருப்பி கேட்டால் அதனை கொடுக்க வேண்டுமா கொடுக்காமல் தடுப்பதா? எப்படி அழகா வருகிறார்கள் செய்யுமா? அப்ப இல்ல, இந்த எண்ணத்தை உணர்த்துகிறாங்க தனது கணவனுக்கு. நாம் எல்லோரும் அல்லாஹ்வுடைய நாம் எல்லோருக்கும் சொந்தக்காரன் அல்லாஹு தஆலா. நாம் எல்லோரும் அவருடைய பொருட்களை போன்றவர்கள். அல்லாஹு தஆலா விரும்புவதை விரும்பிய நேரத்தில் செய்வான். குறிப்பாக மனிதர்களை பொறுத்தவரையில் எந்த நேரத்தில் திருப்பி எடுக்க விரும்புகிறானோ அந்த நேரத்தில் யாரையும் அல்லாஹு தஆலா விட்டு வைக்க மாட்டான், எவருடைய பரிந்துரையும் அல்லாஹு தஆலா கேட்க மாட்டான், எவர் மறுத்தாலும் அங்கே இரண்டாம் தரத்துக்கு இடம் கிடையாது. விரும்பிய நேரத்தில் அவர்களை உயிரை அல்லாஹ் தஆலா கைப்பற்றிக் கொள்வான். எனவே நாம் எல்லோரும் அவனுக்குரியவர்கள். அவன் விரும்பிய நேரத்தில் நாம் எல்லோரும் போய் சேர்ந்தானே ஆக வேண்டும். இன்னா இல்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்கின்ற அந்த வசனத்தை எவ்வளவு அழகாக சொல்லி காட்டுகிறார். எனவே நாங்கள் பொறுமையை பொறுத்தவரையில் எல்லா நிலைமைகளிலும் மனதில் நிறுத்தியவர்களாக இருக்க வேண்டும். நமது வீட்டிலே இப்படி ஒரு சம்பவம் நடந்துட்டா உம்முஸ்லிம் அவர்களை மாதிரி நாங்கள் ஆண்கள் நடந்து கொள்வோமா? முதலாவது கோல் பண்ணி எல்லாத்தையும் சொல்லிடுவோம். அவருடைய நிலைமையை கவனத்தில் கொள்ளாம இந்த மாதிரி உங்களோட தம்பி மௌத்து, உங்களோட அம்மா மௌத்து, உங்களோட வாப்பா மௌத்து, உங்களுடைய மாமா மௌத்து, மச்ச மௌத்து, இது ஒண்ணும் குற்றம் இல்லை அறிவிக்கிறது. ஆனா அதே நேரம் நெருங்கியவர்களை பொறுத்தவரையில நிதானத்தை கைகொள்வோம். ஏன்னா எல்லோரும் எல்லா மனநிலையிலும் எல்லோரும் மனநிலையில் ஒத்தவர்களாக இருக்க மாட்டார்கள். சிலர்களை பொறுத்தவரையில் ஒரு சின்ன ஒரு இழப்பையும் தாங்கிக் கொள்ள முடியாதவர்களாக இருப்பார்கள். ஆண்களில் இருக்கிறார்கள், பெண்களும் இருக்கிறார்கள். சிலரை பொறுத்தவரையில் எவ்வளவு பெரிய ஒரு பாதையை பற்றி சொன்னாலும் அவருடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த ஈமானிய பலம் ஒரு காரணம். எல்லாமே அல்லாஹு தஆலாவை நாட்டப்படுத்த நடக்கின்றது. எனவே அல்ஹம்துலில்லாஹ். சென்ற ஒரு முறை நம்ம ஒரு சம்பவத்தை சொல்லி காட்டணும். அவருடைய இரண்டு மாதங்கள் குளிக்க செல்கிறார்கள், இரண்டு மாதத்தாகிறார்கள். அந்த இரண்டு குழந்தைகளுக்கும் தகப்பனாகிய அவர் எவ்வளவு இலகுவாக அதனை எடுத்துக்கொண்டார். அல்லாஹு தஆலாவின் நாட்டப்படுகாலை இல்லாமல் நடக்கும் என்பதனை தனது தோழர்களுக்கு சகாக்களுக்கு உணர்த்தியத ஒரு சம்பவமாக நாங்கள் சொல்லி காட்டினோம். எனவே அப்படித்தான் ஒரு மூமின் இருக்க வேண்டும். அதனைத்தான் உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய அந்த சமூகம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பாசறையிலே கல்வி பயின்ற அந்த சஹாபிய பெண்மணிகளை பொறுத்தவரையில் மறுமை நாள் வரைக்கும் உதாரண புரட்சிகளாக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரு முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். எனவே அவர்களுடைய முன்மாதிரியை பின்பற்றுவதுதான் இஸ்லாம் என்பதனை கூட இந்த இடத்தில் நாங்கள் செஞ்சு கொடுக்கிறோம். அப்ப சஹாபாக்கள் எனக்கு முன்மாதிரியா இல்லையா? யாரெல்லாம் சஹாபாக்களை பின்பற்ற தேவையில்லை, சஹாபாக்களிடத்தில் எனக்கு முன்மாதிரி கிடையாது என்று சொல்கிறார்களோ அவர்கள் என்ன சொல்ல போகிறார்கள்? எனவே சஹாபாக்களிடத்திலே முன்மாதிரி இருக்கிறது. எனவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சம்பவத்தை கேட்டவுடன் அதனை புரிந்து கொள்கிறார்கள். இவ்வாறு நடந்து கொண்டதன் பிறகு அந்த அபு தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் காலையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க செல்கிறார்கள். அப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட முதல் கேள்வி என்ன? இன்று இரவு நீங்கள் ஒன்று கூடினீர்களா? அதனை கேட்டுவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனடியாக பிரார்த்தனை செய்கிறார்கள். என்ன? அல்லாஹும பாரிக் லஹுமா, இறைவா அவர்கள் இருவருக்கும் குழந்தை பாக்கியத்தை கொடுப்பாயாக என்பதுதான். உனது அருளை செய்வாயாக. அந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதன் மூலமாக கருத்தரிக்கிறார்கள், ஒரு மகனையும் பெற்றெடுக்கிறார்கள். உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அன்றைய காலத்தை பொறுத்தவரையில சஹாபாக்கள் வாழக்கூடிய அந்த காலத்தில் தங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தால், ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, யாரும் பால் ஊட்டுவதற்கு முதலில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு போய் அந்த தஹ்னீக் என்று சொல்லக்கூடிய ஒன்றை செய்துவிட்டு தான் வருவார்கள். பெரும்பாலான சஹாபாக்கள் இப்படி செய்திருக்கிறார்கள். இதனை அன்றைய சஹாபாக்கள் ஒரு வழக்கமாக ஆக்கிக் கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த நாவில் இருந்து வெளியாகக்கூடிய அந்த எச்சில் கூட அவ்வளவு மகத்துவமானது, அதில் நிறைய பரக்கத்து இருக்கின்றது என்பதனை அவர்கள் தெரிந்து வைத்திருக்கிறார்கள். அதனால் தான் அவருடைய முடியை அவர்கள் அருள் பெற்றிருக்கிறார். அதனை வைத்து அவர்கள் பயன்படுத்தியிருக்கிறார்கள். அவருடைய வியர்வையை அவர்கள் பரக்கத்துள்ள ஒன்றாக அவர்கள் பயன்படுத்தியிருக்கிறார்கள். அவர்கள் ஒன்று செய்த நேரத்தில் அதிலிருந்து வடியக்கூடிய அந்த தண்ணீரை அவர்கள் சண்டையிட்டுக் கொள்ளும் அளவுக்கு முண்டி மோதி அடித்து அதனை தொட்டுக் கொள்ளக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டுமல்ல ஒரு தனி சிறப்பாகும். எனவே இதனை கவனத்தில் கொண்டுதான் அன்றைய எல்லா சஹாபாக்களும் இவ்வாறு ரீக்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உமிழ்நீரானது மகத்துவமிக்கது, அதில் நிறைய பரக்கத்து இருக்கின்றது என்பதனை அந்த சஹாபாக்கள் தெரிந்து வைத்திருந்தார்கள். இதனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்யவும் இல்லை. மாறாக இந்த குழந்தையை கொண்டு சென்றவுடன் கேட்கிறார்கள், இந்த குழந்தையோடு சேர்த்து ஏதாவது கொண்டு வந்திருக்கிறீர்களா? அதற்கு அந்த சஹாபி சொல்லுகிறார், யாரு? அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. சில பெரிய தம்பரங்களை கொண்டு வந்திருக்கேன். அந்த பேரி சம்பளத்தை எடுத்து ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் தனது அந்த வாயிலே நன்றாக நின்று அதனை விரலில் நான் எடுத்து அந்த குழந்தையின் வாயிலே உள்நுழைத்து அந்த நாவிலே கடவுள் கொடுத்தார். உடனே அந்த குழந்தைக்கு பேர் நினைக்கிறார்கள். என்ன பேரு? அப்துல்லா. அப்துல்லா என்கின்ற அழகான ஒரு பெயரை நினைக்கிறார்கள். அப்ப இந்த தஹனீக் என்று சொல்லக்கூடிய இந்த முறையை பொறுத்தவரையில பெரும்பாலான எல்லா உலமாக்களுடைய கருத்து என்னவென்று சொன்னால், இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும் உரிய ஒன்றாகும். மற்ற இன்னொன்று கவனத்தில் கொள்ள வேண்டும், இந்த தஹனீக் செய்கிற நேரத்தில் அவர்கள் பயன்படுத்திய ஒரு படம் என்ன? பேரித்தம்பளம். இந்த பேரித்தம்பளம் மிக முக்கியமான ஒரு பழம். ஏனைய பழங்களிலிருந்து முழுமையாக வேறுபடக்கூடியது இந்த பேரித்தம்பளம். தற்பொழுதும் இதனை ஆராய்ச்சி செய்தவர்கள் புலமைத்து போகிறார்கள். அந்த பேரித்தம்பளத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வகையான கலைப்பொருட்கள் தாது பொருட்களை பொறுத்தவரை, ஏனைய பழங்களை பொறுத்தவரையில் ஓரிரு கனிமங்கள் காதல இருக்கும். ஆனால் பேரித்தம்பளத்தை பொறுத்தவரையில் ஏனைய பழங்கள் இல்லாத எத்தனையோ பல என்ன ஊட்டச்சத்துக்கள் அதில் இருப்பதென கண்டுபிடித்து சொல்லுகிறார்கள். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உண்மையாக தெரியாது, ஆனால் அல்லாஹ் தஆலா உணர்த்தி இருக்கிறார் அவர்கள். எனவேதான் சின்ன குழந்தைகளை பொறுத்தவரையில் நாங்கள் பெறக்கூடிய பாடம் என்னவென்று சொன்னால், முதலாவதாக அந்த குழந்தையுடைய வயிற்றுக்குள் நுழைவது பேரித்தம்பளமாக இருப்பது சிறந்தது என்பதனை நாங்கள் இந்த இடத்திலிருந்து தெரிந்து கொள்ள முடியும். நாங்கள் அதனால் தான் பட்டணியாக கிடந்து நாங்கள் நோன்பு திறக்கிற நேரத்தில் கூட பேரித்தம்பளம் இருந்தால் பேரித்தம்பளத்தை கொண்டு நோன்பு திறக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனை சொல்லியும் இருக்கிறார்கள். அது இன்றைய மருத்துவர்களால் வந்து நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மையும் கூட. அந்த பேரித்தம்பளம் உள்நுழைவதால் அந்த வெறுமையாக பட்டினியாக கிடந்த அந்த குடல் புத்துணர்ச்சி பெறுகின்றது என்கின்ற ஒரு சுருக்கமான ஒரு தகவலையும் இந்த இடத்திலே சொல்றோம். இந்த பேரை பொறுத்தவரையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனையோ பேர்களை வச்சுட்டு ஏன் அப்துல்லா என்று பேர் வைத்தார்? காரணம், அல்லாஹ்வுக்கு விருப்பமான பேர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இன் அஹப்ப அஸ்மாஇக்கும் இலல்லாஹி அப்துல்லா வஅப்துர் ரஹ்மான். உங்களுடைய பெயர்களிலேயே மிகவும் சிறந்த பெயரு, அல்லாஹ்வுக்கு விருப்பமான பெயரு அப்துல்லா அப்துல் ரஹ்மான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். எனவே அப்துல்லா என்ற பெயரு, அப்துல் ரஹ்மான் என்கின்ற பெயரு அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமானது. எனவேதான் அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உம்மு சுலைமுடைய மகன் அபூ தல்ஹாவின் மகன் அந்த குழந்தைக்கு அப்துல்லா என்ற பெயர் வைத்தாங்க. இப்ப இந்த பெயரை பொறுத்த வரையில இன்னொரு ஹதீஸ் சொல்லுவாங்க. அடுத்தபடியாக இந்த ஹைருல் அஸ்மாஇ மா ஹம்மித வ ஹுப்பி, பெயர்களின் சிறந்த பெயரு இந்த மா ஹம்மித, அஹ்மத் ஹமத் முஹம்மத் வரக்கூடிய பெயர்கள். அதே போன்று மா ஹுப்பித, இந்த எல்லா பெயர்களுக்கும் அல்லாஹ் சொன்னாமக்கு முன்னால் அப்துல்லா என்று வரக்கூடிய பெயர்கள். இதுக்கு அர்த்தம் சரியாக இருந்தாலும் இந்த ஹதீஸ் வந்து பலவீனமான ஹதீஸ். நமது நாடுகளில் இருக்கக்கூடிய பெரும்பாலான உலமாக்கள் இந்த ஹதீஸை பயன்படுத்துகிறார்கள். இந்த ஹதீஸானது மிகவும் பலவீனமான ஹதீஸ் என்று சொல்லி இமாம் நாசருத்தீன் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். தனது சில்சிலத்து தஃஈஃபா என்று சொல்லக்கூடிய அந்த பலவீனமான ஹதீஸ்களின் தொகுப்பு என்கின்ற நூலில் வந்து இந்த ஹதீஸை வந்து அவர்கள் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார்கள். அப்ப இந்த ஹதீஸினை வச்சு நாங்கள் விளங்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், குழந்தைகளுக்கு பெயர் வைக்கக்கூடிய நேரத்தில் நல்ல பெயர்களை வைக்க வேண்டும். குறிப்பாக நாம் முன்பொரு முறை ஒரு வகுப்பில் கூறியது போன்று அந்நியர்களுடைய பெயர்கள் அவர்களுக்கே சொந்தமாக இருக்கக்கூடிய சில பெயர்களை நாங்கள் வைக்கக்கூடாது. ஏனென்று சொன்னால் குழந்தைகளை பொறுத்தவரையில் பெயரினாலும் அவர்களுக்கு பாதிப்பு இருக்கிறது. அது ஒன்று. இரண்டாவது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாக சொன்ன ஒரு ஹதீஸ் என்ன? மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும், எவன் ஒரு சமூகத்தை அந்நிய சமூகத்தை பார்த்து பின்பற்றுகிறானோ அவனும் அவர்களை சேர்ந்தவனே. எனவே எந்த வகையிலும் அவர்களுக்கு நாங்கள் ஒப்பாக கூடாது. முதற்கோடல் முற்றிலும் கோடல் சொல்வார்கள். இது ஒரு பழமொழி. நம்ம பிறந்த குழந்தைக்கு முதலாவதாக ஒரு அந்நிய சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெயரை வைத்துட்டா சில சமயங்கள்ல அந்த பெயரே அந்த குழந்தைய எதிர்காலத்தை வந்து பாதிக்கக்கூடிய ஒன்றாக அமைந்தது. ஏன் என்று சொன்னால், அந்த குழந்தை வளர்ந்து பெரியாளாக ஆகின்ற நேரத்தில் அதே அந்த அவனுடைய பெயரில் இருக்கக்கூடிய பலர்கள் வந்து இந்த உலகத்திலே வந்து சில முன்மாதிரியாக அந்நியர்களுக்கு மோசமான நடத்தி உள்ளவர்களுக்கு அல்லது நடிகனாக அல்லது பெரும் பாடகனாக அவன் இருந்தால் அந்த பெயர் அடிக்கடி வந்து ஊடகங்களினால் ஏனையவர்களுக்கு கடாத்தப்படும், அறிமுகப்படுத்தப்படும். அப்பொழுது அந்த பெயரினால் இவன் ஈர்க்கப்படுவான். ஈர்க்கப்பட்டு அந்த நடிகர்களையோ அந்த பாடகர்களையோ ஒரு முன்னுதாரண புருஷர்களாக எடுத்து இவர்கள் பின்பற்றி கெட்டு நாசமாகுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சத்திர சுருக்கமான வாக்கு பிரயோகம் கொடுக்கப்பட்ட அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு எதிர்காலத்தில் எந்த கோணத்திலும் எமது இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவர்கள் பாதித்து விடக் கூடாது என்பதை கவனத்தில் கொண்டு சுருக்கமாக எவ்வளவு அழகாக சொல்லித்தான் இவன் அந்நிய சமூகத்தை பாதித்து பின்பற்றுகிறானோ அவனும் அவனை சார்ந்தவன். எனவே சின்ன விஷயமாக இருந்தாலும் நாங்கள் அந்நியர்களை எந்த கோணத்திலும் பின்பற்ற கூடாது, அல்லது பெயர் வைக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தாலும் கூட. அடுத்ததாக இந்த ஹதீஸில் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய இன்னொரு செய்தி என்னவென்று சொன்னால், வைனா குறிப்பிட்டதாக புகாரி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்தன் மூலமாக கிடைத்த அந்த குழந்தைக்கு பெயர் வைக்கிறார் அப்துல்லா. அந்த அப்துல்லாவுக்கு எத்தனை குழந்தைகள் கிடைக்கின்றார்கள்? ஒன்பது குழந்தைகள், ஒன்பது குழந்தைகள் பிறக்கிறார்கள். சுபஹானல்லாஹ், அந்த ஒன்பது குழந்தைகளும் அல் குர்ஆனை மரணமற்ற குழந்தைகளாக அவர்கள் திகழ்ந்தார் என்கின்ற செய்தியை ஒரு அன்டாலித்தோட கூறுவதை உயினாக இருக்கிறாரு. அதனை இமாம் புகாரி அவர்களிடத்திலே தெரிவித்தார்கள். அவருடைய அந்த வாக்கானது, பிரார்த்தனையானது எவ்வளவு மகத்துவமிக்கது, இந்த உலகத்தில் எவ்வளவு மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியது என்பதனை இந்த இடத்திலே நாங்கள் தெரிந்து கொள்கிறோம். இவ்வாறு இந்த ஹதீஸிலிருந்து நிறைய பாடங்களை நாங்கள் தெரிந்து கொள்கிறோம். அதில் குறிப்பாக இந்த பாடத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் என்ன, தலை போகக்கூடிய காரியம் நடந்தாலும், இந்த வானமே இடிந்து நமது தலையிலே விழுந்தாலும், நாங்கள் பொறுமையை இழக்காமல் எல்லாமே அல்லாஹு தஆலாவின் நாட்டப்படிதான் நடக்கின்றது என்கின்ற அந்த கலா கதிரை நாங்கள் உள்ளத்தினால் விசுவாசிக்கக்கூடிய அந்த ஆறாவது அம்சமான கபா கதர், அல்லாஹு தஆலாவின் விதி, அதனை நாங்கள் வாயினாலும் செயலினாலும் நிரூபித்து காட்ட வேண்டும். எமது ஈமான் அங்குதான் உறுதிப்படுகின்றது, பலப்படுகின்றது என்பதனை நாங்கள் எமது செயலினால் நாங்கள் சொல்லிக் காட்டுகிறோம். இதனைத்தான் அல்லாஹு தஆலா விரும்புகிறான். எனவே இவ்வாறு பொறுமை உள்ளவர்களாக எல்லா சூழ்நிலைகளிலும் பொறுமையோடு நிதானமாக அணுகக்கூடியவர்களாக நம் அனைவரையும் அல்லாஹு தஆலா ஆக்கட்டுமாக என்கின்ற அந்த பிரார்த்தனையோடு இன்றைய இந்த அமர்வுக்கு உரை முற்றுக்கொண்டிருக்கின்றோம். வாஹிரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.